கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்று உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே
ஆமீன்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசரை பெறவும் இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மையில் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த கல்வாரி பள்ளியிலே நாம் பக்தியோடு பங்கெடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் நமக்கு இனிய நாளை தந்திருக்கிறார். இந்த நாளின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும், அவரோடு என்றும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இன்று தாய் திருச்சபையானது புனிதரான பெனடிக்ட் என்பவரை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. துறவு மடத்தின் தலைவராக துறவிகளின் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வை தன்னுடைய 6ஆம் நூற்றாண்டிலே வாழக்கூடியவராக இருந்தவர். இவருடைய விழாவிலே நாமும் நல்ல மக்களாக இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டி இத்திருப்பள்ளியிலே நம்முடைய நிலையை இறைவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானகத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல்ல இறைவன் நமீதிரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இருக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெனடிக்டை இறை பணியை கற்றுத்தரும் தலை சிறந்த ஆசிரியராக ஏற்படுத்தினீரே. ஆதலால் நாங்கள் எதையும் உமது அன்புக்கு மேலாக கருதாமல் உம் கட்டளைகள் காட்டும் வழியில் பரந்த உள்ளத்துடன் விரைந்து செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 11-17 முடிய. எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதும் என்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவறுப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என்மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினனாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை. உங்கள் கைகளோ இரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயல்களை என் திருமுன் இருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தளைக்கவும் இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும் துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும் அமைதியின் தூதனான் என்னையே மாற்றுமே அன்பனே இறைவனே என்னிலே வாருமே அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே அல்லேலூயா 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 நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோ பேரு பெற்றோ ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக
மத்தேயுளின் செய்தியிலிருந்து வாசகம்
ஆண்டவரே மாட்சி உமக்கே
அதிகாரம் 10 இறைவசனங்கள் 34 முதல் அதிகாரம் 11 இறைவசனங்கள் 1 வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம் அமைதியே அல்ல வாளையே கொணர வந்தேன் தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன் ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார் என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்ற வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினர்களுக்குரிய கைமாறு பெறுவார் நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார் இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவருக்கு தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்த முடிந்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார்
ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று தாய் திருச்சபையானது புனிதரான பெனடிக்ட் என்பவரை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது நான்காம் நூற்றாண்டின் இறுதியிலும் ஐந்தாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் வாழ்ந்த இப்புனிதர் துறவு மடங்களுடைய, குறிப்பாக மேற்கத்திய துறவு மடங்களுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு இவர் தன்னுடைய வாழ்வை கடவுளுக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். எல்லாவிதமான நேரங்களிலும் துறவு வாழ்வு என்பது கடவுளுக்கான ஒரு வாழ்வு என்பதை முன்னிறுத்தி அவர் தன்னுடைய வாழ்வை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தார். மூன்றாம், நான்காம், ஐந்தாம் நூற்றாண்டுகளே வேத கலாபனைகள் அதிகமாக இருந்த சூழ்நிலையிலும் கூட கடவுளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது இறப்பதால் மட்டுமல்ல, மறைசாட்சிகளாக இறப்பதனால் மட்டுமல்ல, மாறாக கடவுளுக்கான ஒரு வாழ்வை, தனிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் மேற்கொள்வதன் வழியாகவும் நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக மாற முடியும் என்கின்ற புதிய சித்தத்தை, புதிய ஒரு சிந்தனையை ஆறாம் நூற்றாண்டின் ஒரு தொடக்கமாக இவர் தரக்கூடியவராக இருக்கிறார். எல்லா துறவு சட்டங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு சட்டத்தை தரக்கூடிய அளவிற்கு புனித பெனடிக்ட் தன்னுடைய பெனடிக்டைன் சொல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சட்டங்களை அவர் அழகுற அமைக்கக்கூடியவராக இருந்தார். எல்லா சட்டங்களுக்கும் அது ஒரு முன்மாதிரியான சட்டமாக இருக்கக்கூடிய அளவிற்கு பெனடிக்டைன் ரூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரூல், அந்த சட்டங்கள் ஒரு கடவுளுக்கு உகந்த ஒரு சட்டங்களாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. புனித முதலாம் பெரிய கிரெகோரி இவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை, தி டயலாக் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு புத்தகங்களாக அவர் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகங்களில் அவர் எழுதியிருக்கிற போது அவர் மூன்று விதமான காரியங்களை முன்னிறுத்தி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். புனித பெனடிக்டை பற்றி நாம் மூன்று விதமான காரியங்களை அறிந்து கொள்ளலாம். ஒன்று, புனித பெனடிக்ட் ஜெபத்திற்கு தன்னுடைய வாழ்வில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். ஜெபம் என்பது ஏதோ நாம் செய்யக்கூடிய ஒரு கடமையாக அல்ல, மாறாக கடவுளுக்கு நாம் முழுமையாக நம்மை தரக்கூடிய ஒரு அர்ப்பணமாக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கற்றுத்தரக்கூடியவராக இருந்தார். ஒரு முறை ஒரு இல்லத்திலே ஒரு கட்டட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டட வேலையை அங்கிருந்த துறவிகள் அனைவரும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கல்லை நகர்த்த வேண்டும். அந்த கல்லை நகர்த்துவதற்கு இந்த துறவிகள் எல்லோரும், அங்கிருந்த தொழிலாளர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த கல்லை நகர்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் அவர்கள் முயற்சி செய்தும் அந்த கல்லை அவர்களால் நகர்த்த முடியவில்லை. அந்த கல் ஆழமாக பதிந்திருக்குமோ என்று சொல்லி அந்த சுற்றி குழியெல்லாம் எடுத்து அவர்கள் பார்த்து அந்த கல்லை நகர்த்துவதற்கு முயற்சி செய்கிற போது அந்த கல் நகரவே இல்லை. அப்போது அங்கு தோட்டத்திலே அவர் தனியாக பெனடிக்ட் பணி செய்து கொண்டிருந்த போது பெனடிக்டர் இடத்திலே போய் சொல்கிறார்கள், இது மாதிரி ஒரு கல்லை நகர்த்த வேண்டும், அந்த கல்லை நகர்த்தினால்தான் எங்களால் அந்த கட்டடத்தை தொடங்க முடியும் என்று சொல்லி அந்த கட்டட தொழிலாளர்களும் துறவிகளும் சொன்னபோது பெனடிக்ட் அங்கு வரக்கூடியவராக இருக்கிறார். பெனடிக்ட் அங்கு வந்து அந்த கல்லை பார்த்து அவர் அந்த கல்லை தொட்டு கடவுளிடத்திலே உருக்கமாக ஜெபிக்கக்கூடியவராக இருந்தாராம். அவர் ஜெபித்துவிட்டு, இப்போது இந்த கல்லை வாருங்கள், நாம் நகர்த்துவோம், இப்போது இந்த கல் நகரும் என்று சொல்லி அவர் அந்த கல்லை நகர்த்தினார்களாம். அந்த கல் முழுமையாக நகரக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறில் சொல்லப்படுகிறது. இது நமக்கு தரப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. காரணம் என்னவென்றால், ஜெபம் என்பது நம்முடைய வாழ்வின் மாற்றத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அவர் அழகாக ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியவராக இருப்பார் தன்னுடைய துறவிகளுக்கு ஓராயத்தில் போகிறார். அதாவது ப்ரே அண்ட் ஒர்க், அதாவது ஜபத்திலே வேலை என்கின்ற ஒரு சித்தத்தை அவர் தன்னுடைய சகோதரர்களுக்கு, தன்னுடைய துறவிகளுக்கு அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். ஜபத்தை பல நேரங்களில் நாம் தட்டி கழிக்கக்கூடிய செயல்பாடாக இருந்து கொண்டிருக்கிறோம். நின்று நாம் ஜபம் செய்ய வேண்டுமா, ஜபத்திற்கு எனக்கு நேரம் இல்லை, ஜபம் செய்வதற்கான ஒரு கால சூழ்நிலை எனக்கு கிடைக்கவில்லை, எனக்கு பல பணிகள் இருக்கிறது, அதனால் நான் ஜெபத்தை ஒதுக்கி வைத்துவிட்டேன் என்று சொல்லி நாம் பல நேரங்களிலே இன்று ஜெபத்தை ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாக, அல்லது வேலையையும் ஜெபத்தையும் நாம் தனித்து பிரித்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெனடிக்ட் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார், ப்ரே அண்ட் ஒர்க், ஜெபத்தின் வழியாக வேலை என்பதை அவர் தன்னுடைய துறவிகளுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். காலையிலிருந்து இரவு வரை நாம் பல்வேறு விதமான பணிகளை செய்கிறோம். அப்படி பற்றி அழகாக சொல்கிறார், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளையும் கடவுளுடைய பணியாக நாம் எடுத்து செய்கிற போது ஜபத்தோடு நம்முடைய பணிகளை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிற இந்த கால சூழ்நிலையில் நாம் ஜபத்தோடு பணிகளை சேர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை நான் ஒரு பெனடிக்டைன்ஸ் இல்லத்திற்கு சென்றிருந்தேன். அது பழைய காலத்து ஒரு கட்டிடம், கிட்டத்தட்ட ஒரு 7வது நூற்றாண்டில் 8வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அந்த பெனடிக்டைன்ஸ் இல்லத்திற்கு சென்றிருந்தபோது அந்த இல்லத்தில் ஒவ்வொரு அறைக்கு பின்னால் ஒரு சிறிய தோட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு அறைக்கு பின்னாலும் ஒவ்வொரு தோட்டம். இந்த துறவிகள் இன்று வரை இப்போது வரை அந்த துறவிகள் அந்த அறையிலே தங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அறையிலே தங்கி கொண்டு அவர்கள் அந்த தோட்டத்திலே பணி செய்ய வேண்டும். அந்த தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை, பழங்களை, பழங்களை அவர்கள் அன்று அந்த உணவுக்கு அவர்கள் கொண்டு வந்து தர வேண்டும். அதை தான் அவர்கள் சமைத்து அந்த இல்லத்தை ஓட்டக்கூடியதாக அந்த தலைமை தந்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். இப்படி அவர்கள் பணிகளோடு சேர்த்த ஜபமாக தங்களுடைய வாழ்வை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதைதான் நமக்கு புனித வேண்டிட்டு முதலாவதாக கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். ஜபம் என்பது தனிப்பட்ட வாழ்விலே பல நேரங்களிலே நாம் ஜபத்தையும் வேலையும் பிரித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளையும் ஜபமாக நாம் மாற்றி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை முதலாவதாக புனித வேண்டி நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக, நம் இதயத்தின் காதுகளால் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர் அழகாக இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நம் இதயத்தின் காதுகளால் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கேட்பது என்பது மிகவும் அரிதான காரியம். இன்று நாம் அழகான ஒரு இசையை கேட்கலாம், அல்லது அழகான ஒரு சொற்பொழிவை கேட்கலாம், அல்லது இன்று கேட்பது என்பது காதால் கேட்பது. ஆனால் வெறிட் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார், நம் இதயத்தின் காதுகளால் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை அழகாக அவர் எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். இது திருப்பாடல் 43 சொல்லப்படுவது போல, நம் இதயத்தின் காதை சாய்த்து கேட்கக்கூடியவர்களாக என்கின்ற வார்த்தையை அவர் முன்னிறுத்தி இதயத்தின் காதுகளால் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புனித பெரிய கிரெகோரி அழகாக இவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்கிற போது அவர் சொல்கிறார், கேட்கும் கலையில் சிறந்த ஆசிரியர் புனித பெனடிக்ட் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கேட்கும் கலையை அழகாக கற்றுத்தரக்கூடியவர் என்கின்ற ஒரு சிந்தனையை புனித பெரிய கிரெகோரியார் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதைதான் அழகாக புனித பெனடிக்ட் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். விவிலியத்தை வாசிப்பது நாம் கடவுளோடு உரையாடக்கூடிய ஒரு நிகழ்வு. நாம் விவிலியத்தை வாசிக்கிறோம் என்றால் விவிலியத்தில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை எல்லாம் கடவுளோடு பேசக்கூடிய ஒரு உரையாடலாக நாம் மேற்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த நெருக்கமான ஒரு உரையாடல் விவிலியத்தை வாசிப்பதன் வழியாக பேசும் கடவுளை கேட்க தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த உரையாடலின் வழியாக நாம் மட்டும் பேசி கொண்டிருப்பதல்ல, மாறாக பேசும் கடவுளை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது இதயத்தின் காதுகள் வழியாக கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சாதாரண காதுகள் வழியாக அல்ல, மாறாக இதயத்தின் காதுகள் வழியாக நாம் கேட்கிற போது அது நம் உள்ளத்தை ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் புனித பெனடிக்ட் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இன்று நாம் இறை வார்த்தையை வாசிக்கிறோம். பல நேரங்களிலே விவிலியத்தை நாம் வீடுகளிலும் அல்லது ஆலயங்களில் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இது கடவுளோடு நாம் கொள்ளக்கூடிய ஒரு உரையாடலின் பகுதியாக இருக்கிறதா? அப்படி உரையாடலின் பகுதியாக இருக்கிற போது அது நம்முடைய இதயத்தின் காதுகளால் கடவுளுடைய உரையாடலை நாம் கேட்கக்கூடிய ஒரு நெருக்கமான ஒரு உறவிற்கு நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கிற சிந்தனையை தான் இரண்டாவது சிந்தனையாக புனித பெனடிக்ட் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நம் இதயத்தின் காதுகள் வழியாக நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அவர் தன்னுடைய துறவிகளுக்கு பல முறை பல நிலைகளில் பல சட்டங்கள் வழியாக அந்த துறவிகளுக்கு சொல்லிக் கொடுத்த மூன்றாவது பாடம், நிதானமாக செயல்படுங்கள். எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செயல்படுத்தாது, எல்லாவற்றிலும் நிதானமாக இருப்பதற்கு, மிதமாக செயல்படுவதற்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய துறவிகளுக்கு அவர் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வில் நிதானத்தை பல நேரங்களில் இழந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் நாம் தள்ளப்படக்கூடியவராக இருக்கிறோம். எல்லாவற்றிலும் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வை புனித பெனடிக்ட் தன்னுடைய சட்டத்தின் வழியாக அவருடைய வாழ்வின் வழியாக அந்த துறவிகளுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். பொறுமையோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே அவர் தன்னுடைய நூலிலே அழகான ஒரு நிகழ்வை அவர் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்று நான் பொறாமைப்படுகிறேன் என்றால் ஒருவர் மீது நான் பொறாமைப்படுவது அந்த பொறாமையின் வழியாக அவருடைய செயல்பாட்டை கண்டு நான் பொறாமைப்படக்கூடியவனாக இருக்கிறேன். இதிலே நான் பொறாமைப்படுகிற போது இதனால் எனக்கு போட்டி மனப்பான்மை, பிறரோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தல், இப்படி நம்முடைய நிதானத்தை நாம் இழந்து பல சிந்தனைகளில் தீய சிந்தனைகளை நாம் நமக்குள் உள்வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி அல்ல, மாறாக இந்த பொறாமை என்று சொல்லப்படக்கூடியவற்றை நாம் தவிர்த்து நிதானத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் கடவுளோடு உரையாடி அந்த நிதானத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிதானமான ஒரு வாழ்வை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதுமே நாம் நிதானத்தோடு செயல்படுகிற போது கடவுள் நமக்கு எப்போதும் துணையாக இருக்கக்கூடியவராக இருப்பார் என்கின்ற இந்த மூன்றாவது கருத்தையும் அவர் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். ஜபம் என்பது மிகவும் முக்கியமானது. அந்த ஜபத்தின் வழியாக கடவுளோடு உரையாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் உரையாடுகிற போது இதயத்தின் காதுகளால் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இதயத்தின் காதுகளாக நாம் கேட்கிற போது நாம் ஒரு நிதானத்தில் செயல்படக்கூடிய மனிதர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் புனித பெனடிக்ட் தன்னுடைய வாழ்வின் வழியாக அவர் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே எஸ்ஐ அழகாக நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எஸ்ஐ அவனுடைய நூலிலே சோரோப் கோரத் என்று சொல்லப்படக்கூடிய நகரங்கள் கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவர் கூடாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது எஸ்ஐ அந்த மக்களுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார், உங்கள் தீ செயல்களை என் கண்முன் நின்று அகற்றுங்கள், உங்களுடைய செயல்பாடுகளிலிருந்து அகற்றுங்கள், உங்களை கழுவி தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படி சொல்கிற போது எதற்காக நாம் நம்மை கழுவி தூய்மையாக்கி கொள்ள வேண்டும், எந்த கடவுளுடைய செயல்பாடு நாம் எதற்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தொடர்ந்து சொல்கிற போது, தீமை செய்வதை விட்டுவிடுவதற்கும் நன்மை செய்ய கற்றுக்கொள்வதற்கும் நீதியை நாடுவதற்கும் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்வதற்கும் திக்கட்டவர்களுக்கு நாம் நின்று தேவையானவற்றை செய்வதற்கும் கடவுள் நாம் தீயவற்றை விலக்கி நன்மையானதை என்றும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த முதல் வாசகத்தில் எஸ்ஐ அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய நற்செய்தி பகுதியிலே மத்தேயின் நற்செய்தியாளர் 10வது அதிகாரத்தை நாம் வாசிக்க கூடி கேட்கிறோம். இயேசுவினுடைய ஒரு குருத்துவ மறையுறையாக இந்த 10வது அதிகாரம் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. மேத்யூ என்று சொல்லப்படக்கூடியவர் இந்த 10வது அதிகாரத்தை இயேசுவினுடைய குருத்துவ மறையுறை என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். காரணம், இயேசு பல்வேறு விதமான அறிவுரைகளை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் மக்களோடு இருந்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். காரணம், இயேசு தம் சீடர்களுக்கு பல்வேறு விதமான சிந்தனைகளை அந்த சீடத்துவ வாழ்வை அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். என்னுடைய முதல் நன்றி திருப்பலியிலே எனக்கு மறையுரையாற்றிய ஒரு தந்தை கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் மறையுரையாற்றினார். முக்கால் மணி நேரம் மறையுரையாற்றிய போதும் அவர் பல்வேறு விதமான பிரச்சனைகளை அந்த மக்களுக்கு, அதாவது குருக்கள் படக்கூடிய பிரச்சனைகளை, சவால்களை எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்தார். திருப்பலி முடிந்து வந்த பிறகு அந்த என்னோடு இருந்த அருள் சகோதரர்கள், என்னோடு இருந்த குருக்கள் மற்றும் எல்லோருமே, ஏன் இப்படி இவர் நல்ல நாளில் பல்வேறு விதமான தீய சிந்தனைகளை, பல்வேறு விதமான சவால்களை இப்படி சொல்லி பயமுறுத்தக்கூடியவராக இருந்தார் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு விதமான கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் எனக்கு காலங்கள் செல்ல செல்ல தான் புரிந்தது, கடவுள் நமக்கு பல்வேறு விதமான சவால்களை தரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அந்த சவால்களின் வழியாக நாம் கடவுளை பின்தொடரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதை தான் முன்னிறுத்தி, அதைதான் நச்சிதிரேன் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு குறிப்பாக சொல்கிறார், தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வரக்கூடிய எவரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்று சொல்லப்படக்கூடியவராக இருக்கிறார். சிலுவைகளை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்று இயேசு சொல்கிறார். காரணம், சிலுவைகள் என்பது துன்பங்கள் மட்டுமல்ல, நாம் தினமும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சவால்களையும் முன்னிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது சவால்களை முன்னிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் புனித பெனடிக்ட் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். துன்பங்கள் நம்முடைய வாழ்வில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும், ஆனால் அந்த துன்பங்களில் கடவுள் எப்போதும் துணையாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். சிலுவையை சுமக்காமல், துன்பங்களை தாங்கிக் கொள்ளாமல் நாம் எப்போதும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்வதற்கு நாம் எந்தவிதமான ஒரு தகுதியற்றவர்கள் என்று சொல்லி புனித பெனடிக்ட் சொல்கிறார். இதுதான் தன்னுடைய நூலிலே அவர் பெனடிக்டைன் நூல் ரூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புத்தகத்திலே அவர் சொல்கிறார். சிலுவைகள் என்பது நமக்கு பல வழிகளில் வரக்கூடியதாக இருக்கும். இன்று சிலுவைகள் என்பது பல்வேறு நிலைகளில் அல்லது பல்வேறு சவால்களை முன்னிறுத்தியதாக இருக்கும், ஆனால் அந்த சவால்களை நாம் கடவுளின் துணை கொண்டு வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு எல்லா விதமான நலன்களையும் இறைவன் தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்திற்கு பல்வேறு விதமான சிந்தனைகளை, அமைதியை நான் தர வந்தேன் என்று சொன்ன இயேசு நமக்கு சிலுவையையும் நீங்கள் தாங்கிக் கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்றால், நாம் ஒவ்வொருவரும் கடவுளை பின்பற்றக்கூடிய மக்களாக, கடவுளின் பிள்ளைகளாக நாம் வளர வேண்டும் என்பதை தான் இயேசு இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். தூய பெனடிக்டும் இதை தான் தன்னுடைய துறவிகளுக்கு, நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகளாக மாற வேண்டும். கடவுளின் பிள்ளைகளாக மாறுவதற்கு நாம் ஜபத்தை முன்னிறுத்தி, கடவுளின் உரையாடல் வழியாக அவருடைய மனதின் உரையாடலை நம்முடைய காதுகளில், இதயத்தின் காதுகளில் செவி சாய்த்து நாம் நிதானத்தோடு செயல்படுகிற போது எல்லா விதமான துன்பங்களும் வேதனைகளும் மறைந்துவிடும். கடவுள் நமக்கு எப்போதும் துணையாக இருக்கக்கூடியவராக இருப்பார். கடவுள் நம்மை எப்போதும் வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். புனித பெனடிக்டின் பரிந்துரை நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாம் கடவுளை பின்பற்றும் மக்களாக, எல்லா நிலைகளிலும் கடவுளோடு தொடர்ந்து பயணிக்கும் மக்களாக வாழ வளர இத்திருப்பலிகளே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன்.